إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يطقه الواقفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومثاقيل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار لا تواري منه السماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأقوياء أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه அவர்களின் செய்யாமலால் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய பலாக்கும் சலாமும் உண்டானார். சங்கீமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் கூடியிருக்கும் அவரது நல்லடியார்களே, இந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய என்னென்ன கட்டளைகள் இவர்கள் இவைகளை எல்லாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோமோ அவைகளை எல்லாம் இயன்று அதற்கு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் மேலும் என்னென்ன விஷயங்களை எடுத்து அல்லாஹ்வுடைய தடுத்திருக்கிறாரோ ஹராமாக ஆக்கியிருக்கிறாரோ அப்படியான காரியங்களை விட்டும் முற்றுமுழுதாக தகுந்து கொள்ளும்படியும் முதல்கள் எனக்கும் அப்பா உங்களுக்கும் அல்லாஹின் அச்சமாம் அந்த தக்வாவை கொண்டு ஒன்று என்றும் நம்பி என்றும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நகரியார்களே, ஒரு மார்க்கம் உண்மையானதாகவும் அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதில் உறுதியானவர்களாகவும் நிலையானவர்களாகவும் இருக்கும் பொழுது அந்த மார்க்கத்திற்கும் அதனை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் எதிராக அவர்களுடைய விரோதிகளிடத்திலிருந்து பலவிதமான அச்சுறுத்தல்களும் சதித்திட்டங்களும் முடுக்கிவிடப்படுவதென்பது ஒரு வரலாற்று உண்மையாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் உலகத்திலே அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் முதல் இந்த மார்க்கத்துடைய மிக பெரும் விரோதிகளாக இந்த மார்க்கத்துடைய பரம வைரிகளாக யூதர்கள் இருந்து வந்திருக்கிறார்கள் என்பதனை அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த மார்க்கம் தோன்றிய காலம் முதல் பல வகையான சோதனைகளுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வந்திருப்பதனை வரலாற்றின் ஏடுகளிலே நாங்கள் மிக தெளிவாக படித்துக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களுடைய பகிரங்க விரோதிகளாக முஸ்லிம்களுடைய பரம வைரிகளாக யூதர்களை அல்லாஹ் எங்களுக்கு அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் உங்களையும் உங்களை ஏற்றுக்கொண்டவர்களையும்
அழிக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களை நிம்மதியாக வாழவிடக் கூடாது என்பதற்காக தங்களுடைய உள்ளங்களில் பொறாமையையும் வைராக்கியத்தையும் சுமந்தவர்களாக, உங்களுடைய பகிரங்க விரோதிகளாக, பரம வைரிகளாக யூதர்களை நீங்கள் காண்பீர்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் யூதர்களுடைய அநியாயத்தை பற்றியும் முஸ்லிம்கள் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய விரோதத்தை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு முஸ்லிம்களை ஒழித்து கட்ட வேண்டும், இந்த மார்க்கத்தை வேதனிக்க வேண்டும், உலகத்தின் மேற்பரப்பிலே இருந்து இஸ்லாம் என்ற மார்க்கத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக இந்த யூதர்கள் ராணுவ ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் வரலாறு நடிகரும் பல வகையான சதித்திட்டங்களையும் படையெடுப்புகளையும் முஸ்லிம்களுக்கு எதிராக மேற்கொண்டு வந்திருக்கிறார். அந்தவர்கள் வாழக்கூடிய காலத்திலும் நபியவர்களை கொலை செய்வதற்காக, நபியவர்களை தீர்த்து கட்டுவதற்காக, சஹாபாக்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வரலாற்று பகைகளை எல்லாம் மறந்து ஒற்றுமையாக ஒரே சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம்களுடைய சஹாபாக்களுடைய ஒற்றுமையை குலைக்க வேண்டும், இவர்களுடைய ஒருமைப்பாட்டை உடைக்க வேண்டும் என்பதற்காக பகிரங்கமான அமைப்புகளில் பல வகையான சதித்திட்டங்களை இந்த யூதர்கள் மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மறைமுகமாக பின்னணியில் இருந்து கொண்டு, திரைக்கு பின்னால் இருந்து கொண்டு அரபு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த அரிய கோத்திரங்களையும் குறைந்த காவிரிகளையும் ஏழைய மறுத்தவர்களையும் முஸ்லீம்களுக்கு எதிராக, நபியவர்களுக்கு எதிராக, இந்த மார்க்கத்திற்கு எதிராக தூண்டிவிடக்கூடியவர்களாகவும் இந்த யூதர்கள் செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். யூதர்களுடைய இப்படியான அநியாயங்கள், அடாவடித்தனர்கள், யூதர்களுடைய இப்படியான அச்சுறுத்தல்கள், அரைகுவல்கள் இவைகளை விட்டும் இந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும், முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டும், இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும், மதீனாவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மன்னவர்கள் பல வகையான தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். இந்த நடவடிக்கைகள் யூதர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டாலும் நபியவர்கள் யூதர்களை கொடுமைப்படுத்த வேண்டும், அவர்களை அடிமைப்படுத்த வேண்டும், அவர்களை கொன்றொழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை. நபியவர்கள் உள்ளத்திலே இரக்கம் கொண்டவர்கள், காருண்யம் மிக்கவர்களாக இருந்தார்கள். யூதர்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதற்கான காரணம் என்னவென்றால், யூதர்கள் அந்த அளவுக்கு இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்பது, முஸ லிம்களை அழிக்க வேண்டும் என்பதில் மும்முரமாக ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தார்கள். எனவே என்னை நம்பி இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கும் முஸ்லிம்களுடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டும், இஸ்லாத்தின் அடிப்படைகளை பாதுகாக்க வேண்டும், மதீனவாளர்களுடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டும், இந்த மார்க்கத்துடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் யூதர்களுக்கு எதிராக பல கட்டங்களை கொண்ட நடவடிக்கை தொடரை மேற்கொள்கிறார். அந்த வகையில் ஹிஜ்ரி 2 ஆண்டில் மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்த பனூ கைனுகா என்ற யூத கூட்டத்தினரை அவர்களுடைய தொல்லைகளுக்கு முகம் கொடுக்க முடியாமல், அவர்களுடைய தொல்லைகளை தாங்க முடியாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களை மதீனாவை விட்டு வெளியேற்றுகிறார்கள். நீங்கள் மதீனாவில் இருக்க வேண்டாம், வெளியே சென்று விடுங்கள் என்று அந்த யூதர்களை மதீனாவை விட்டு நபியவர்கள் அப்புறப்படுத்துகிறார்கள். இதற்கு அடுத்த கட்டமாக ஹிஜ்ரி 4 ஆண்டில் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த இன்னொரு யூத கூட்டமான பனு நதீர் என்ற யூத கூட்டத்தினரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை விட்டு நாடு கடத்துகிறார்கள். இதற்கு அடுத்த கட்டமாக ஹிஜ்ரி 5 ஆண்டிலே மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்த இன்னொரு யூத கூட்டமான பனு குறைவா என்ற யூத கூட்டத்தினரை நபியவர்கள் ஆக்கிரமித்து அவர்களை கைது செய்து அவர்களில் 60 மேற்பட்ட மிக பயங்கரமான தீவிரவாதிகளுக்கு நபியவர்கள் மரண தண்டனை விதிக்கிறார்கள். இதற்கு அடுத்த கட்டமாக ஹிஜ்ரி 7 ஆண்டில் கைபர் என்ற பிரதேசத்தில் பெரும் செல்வாக்கோடும் செல்வ செழிப்போடும் கோட்டைகளை கட்டி விவசாய நிலங்களை ஆக்கி மிக பெரும் செல்வத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த கொண்டிருந்த யூதர்களுடைய கோட்டைகளையும் குடியேற்றங்களையும் நபி அவர்கள் கைப்பற்றி யூதர்களுடைய ஆணவத்தை அடக்கி காட்டினார்கள். யூதர்களுடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். இது வாழக்கூடிய காலத்தில் இஸ்லாத்தை அழிப்பதற்காக, முஸ்லீம்களை ஒழித்து கட்டுவதற்காக, முஸ்லீம்களை தரைமட்டமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக யூதர்கள் மேற்கொண்ட சதி நடவடிக்கைகளுக்கு எதிராக நபி அவர்கள் மேற்கொண்ட தற்காப்பு நடவடிக்கைகளாக இருக்கின்றன. இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில், நபி அவர்கள் மரணிப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் சரியான ஹதீஸ்களிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நடவடிக்கையை முஸ்லீம்களுடைய கைகளிலே ஒப்படைக்கிறார். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அக்ரிஜு யஹூத வல் நஸாரா மின் ஜஸீரத்தில் அரப். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மக்காவை, மதீனாவை, தாயிபை, ஜித்தாவை, இந்த பிரதேசத்தை விட்டும் நீங்கள் யூதர்களை வெளியேற்றிவிட வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பை சஹாபாக்களுடைய கைகளிலே நபி அவர்கள் ஒப்படைக்கிறார். நபி அவர்களுடைய மரணத்தின் பின்னால் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் 2.5 வருடங்கள் ஆட்சி புரிகிறார்கள். அதற்கு பின்னால் ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஹிஜ்ரி 21ஆம் ஆண்டிலே அரேபிய தீபகற்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த, அந்த பிரதேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான யூத குடும்பங்களையும் 100கணக்கான யூத குடியேற்றங்களையும் அந்த பிரதேசத்தை விட்டும், அரேபிய தீபகற்பத்தை விட்டும் அவர்கள் வெளியேற்றுகிறார்கள், அப்புறப்படுத்துகிறார்கள். நபி அவர்களுடைய ஹதீஸின் அடிப்படை. இப்பொழுது யூதர்கள் யோசிக்கிறார், நாங்கள் இந்த அரபு நாட்டில் ஹிஜாஸ் என்ற பிரதேசத்தில், இந்த அரேபிய தீபகற்பத்தில் செல்வாக்கோடும் செல்வ செழிப்போடும் நாங்கள் கௌரவமாக கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். எப்பொழுது இந்த உலகத்திலே இஸ்லாம் என்ற மார்க்கம் அறிமுகப்படுத்தப்பட்டதோ, எப்பொழுது முஸ்லீம்கள் காலூன்று ஆரம்பித்தார்களோ, இந்த நபியும் அவரது தோழர்களும் எப்பொழுது பலம் பெற்றவர்களாக ஆட்சி செய்யக்கூடியவர்களாக மாறினார்களோ, அன்று முதல் நாங்கள் பல வகையான அமைப்புகளில் சோதிக்கப்படக்கூடியவர்களாக மாறிவிட்டோம். நாடு கடத்தப்பட்டிருக்கிறோம், விரட்டப்பட்டிருக்கிறோம், ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய வீடுகளை விட்டும் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறோம் இந்த முஸ்லீம்களுடைய நடவடிக்கையின் காரணமாக என்று அந்த யூதர்கள் ஒருதலை பட்சமாக பார்க்கிறார்கள். இதனை பார்த்து யூதர்களுடைய உள்ளங்களில் பொறாமையும் வைராக்கியமும் வேறு ஆரம்பிக்கிறது. அந்த யூதர்கள் யோசிக்கிறார்கள், இப்படி எல்லாம் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், இப்படி எல்லாம் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறோம், இந்த மார்க்கம் தான் காரணம், இந்த முஸ்லீம்கள் தான் காரணம், இந்த நபி கொண்டு வந்த மார்க்கத்தின் அடிப்படையிலே தான் நாங்கள் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த உலகத்தின் எந்த பகுதியிலும் இந்த முஸ்லீம்களை நிம்மதியாக சந்தோஷமாக வாழவிடக் கூடாது. இந்த மார்க்கத்தை உலகத்தின் எந்த பகுதியிலும் தலையில் நிமிர்ந்து வளரவிடக் கூடாது என்ற வைராக்கியம் யூதர்களின் உள்ளங்களிலே வேரூன்ற ஆரம்பிக்கிறது. என்றாலும் அந்த யூதர்கள் பார்க்கிறார்கள், இது மாவீரர் வீர சிங்கம் உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலமாக இருக்கிறது. அது உமருடைய பேரை கேட்டால் ரோம பைசாந்திய சாம்ராஜ்யத்தை சேர்ந்த மன்னர்கள் கூட நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாரசீக பால்பானிய மன்னர்களும் கூட உமரை கண்டால் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மிக பெரும் வீரராக இருந்தார்கள், ஈமானிய பலம் கொண்டவர்களாக இருந்தார்கள். யூதர்கள் யோசிக்கிறார்கள், இது உமருடைய ஆட்சிக்காரமாக இருக்கிறது. இந்த காலத்தில் ரோம பைசாந்திய பாரசீக பால்பானிய பல சாம்ராஜ்யங்களை இந்த முஸ்லீம்கள் வெற்றி கொண்டிருக்கிறார்கள், பல நாடுகளை கைப்பற்றி இருக்கிறார்கள், பல நாடுகளுக்கு இஸ்லாம் பரவி இருக்கிறது, அந்தந்த பிரதேச மக்கள் விருப்பப்பட்டு இந்த மார்க்கத்தின் பக்கம் கவரப்பட்டிருக்கிறார்கள். வாடி மூலம் பரத்தப்பட்ட மார்க்கம் அல்ல, வற்புறுத்தி திணித்து மக்களின் உள்ளங்களிலே நுழைவிக்கப்பட்ட மார்க்கம் அல்ல. இந்த மார்க்கத்தின் பண்பாடுகளையும் இந்த மார்க்கத்தின் அடிப்படைகளையும் பார்த்து அனைத்து உலக மக்களும் இந்த மார்க்கத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது யூதர்கள் பார்க்கிறார்கள், இந்த அளவுக்கு பலம் பெற்றவர்களாக அரசியல் பலம் வேண்டுமா, ஆள் பலம் வேண்டுமா, படைபலம் வேண்டுமா, எல்லா பலன்களையும் பலன்களையும் முஸ்லீம்கள் தங்களது கைகளிலே வைத்திருக்கிறார்கள். முஸ்லீம்களுடைய படைபலத்தை எடுத்துக்கொண்டால், ராணுவத்தை எடுத்துக்கொண்டால், இருந்து மனிதர்கள் வீர சிங்கங்கள், அரபு நாட்டின் வீர சிங்கங்கள், வீரத்திலும் விவேகத்திலும் பாதிக்கப்பட்டவர்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய வழி போன்றீரர்கள் இஸ்லாமிய ராணுவத்தின் படை தளபதிகளாக இருக்கிறார். இவ்வளவு மிக பெரும் வீரர்களை கொண்டு ராணுவ பலத்தை கொண்டு முஸ்லீம்களுக்கு எதிராக ராணுவ ரீதியான படையெடுப்பை மேற்கொண்டு, ஆயுத ரீதியான படையெடுப்பை மேற்கொண்டு, யுத்த களத்திலே நேருக்கு நேர் இவர்களை சந்தித்து இவர்களை ஒரு நாளும் எங்களால் வெற்றி கொள்ள முடியாது, இவர்களை எங்களால் வீழ்த்த முடியாது. இந்த முஸ்லீம்களை நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் அதனை ஆயுதத்தினால் அல்ல, அறிவால் வெற்றி கொள்ள வேண்டும். இவர்களை நாங்கள் படைபலத்தின் மூலமாக அல்ல, புத்தியின் வடத்தால் இவர்களை நாங்கள் வீழ்த்த வேண்டும். சிந்தனா ரீதியான படையெடுப்புகள், இன்டலெக்சுவல் இன்வேஷன், சிந்தனா ரீதியான படையெடுப்புகளை இவர்களுக்கு எதிராக நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். கத்தியின்றி இரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்பதனை போல ஆயுதம் ஏந்தாமல் அடுத்தவர்களை நேருக்கு நேராக தாக்காமல் இந்த முஸ்லீம்களையும் இந்த மார்க்கத்தையும் நாங்கள் தரைமட்டமாக ஆக்க வேண்டும், இவர்களை அழிக்க வேண்டும் என்ற அடிப்படை யூதர்கள் முயற்சிக்கிறார்கள். அந்த வகையில் இவர்களுடைய ஆட்சி காலம் வருகிறது. இந்த காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு சபா என்ற யூதன் தன்னுடைய யூத நண்பர்களோடு ஒரு பெரும் கூட்டத்தோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இவர்கள் யூதர்களாக இருந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இவர்கள் உண்மையில் இந்த மார்க்கத்தின் மீது ஏற்பட்ட நம்பிக்கையின் காரணமாக, இஸ்லாத்தின் மீது ஏற்பட்ட விருப்பத்தின் காரணமாக, நபி அவர்களின் மீது ஏற்பட்ட அன்பின் காரணமாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மற்றமாக நாங்கள் முஸ்லீம்களாக மாறி முஸ்லீம்களோடு இரண்டர கலந்து நாங்களும் அவர்களாக மாறி அவர்களை போன்று வாழ்ந்து அவர்களை போன்று ஆடை அணிந்து நாங்கள் முஸ்லீம்களாக வெளிப்படையில் மாறி இந்த மார்க்கத்தை உடைக்க வேண்டும், இந்த மார்க்கத்தை வீரமிக்க வேண்டும். எதிரியாக போனால் அடையாளம் கண்டுகொள்வார்கள், எங்களை அவர்களால் தாக்க முடியாது. நான் முஸ்லீமாக போக வேண்டும், நாங்கள் முஸ்லீம்களாக எங்களை மாற்றிக்கொண்டு இந்த மார்க்கத்திற்குள்ளே நுழைந்து முஸ்லீம் சமூகத்திலே நாங்களும் ஒன்றிணைந்து வாழக்கூடியவர்களாக மாறி இந்த மார்க்கத்தின் அடிப்படைகளை உடைக்க வேண்டும், முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமையை குலைக்க வேண்டும், ஒருமைப்பாட்டை உடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த யூதர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். இப்படி மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த யூதர்கள் அப்துல்லாஹ் சதாவும் அவருடைய தோழர்களும் முஸ்லீம்களுக்கு எதிராக இஸ்லாத்துக்கு எதிராக தங்களது சதித்திட்டங்களை தங்களது நடவடிக்கைகளை இரண்டு அடிப்படைகளில் இரண்டு திசைகளிலே இரண்டு கோணங்களிலே அவர்கள் தங்களது சதித்திட்டங்களை முன்னெடுத்து செல்கிறார்கள். முதலாவது என்னவென்றால், அவர்கள் கையில் எடுத்த முதல் நடவடிக்கை என்னவென்றால், மார்க்க விவகாரங்களில் முஸ்லீம்களை குழப்ப வேண்டும். இரண்டாவது, முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமையை குலைக்க வேண்டும். இந்த இரண்டின் மூலமாகத்தான் முஸ்லீம்கள் மிக பெரும் சக்தியாளர்களாக மாறியிருக்கிறார்கள். முஸ்லீம்களுடைய ஈமானிய பலம், முஸ்லீம்களுடைய துஆவுடைய பலம், தொழுகையுடைய பலம், ஒற்றுமையுடைய பலம், இவர்கள் அனைத்தும் சேர்ந்துதான் வெறும் 35 வருட காலங்களில் ஒரு உலகத்தையும் ஆட்டி படைக்கும் சக்தியாக முஸ்லீம்கள் மாறியிருக்கிறார்கள் என்றால், அதற்கு முதல் காரணம் அவர்களுடைய ஈமானுடைய பலம், யஹ்தீனுடைய பலம், துஆவுடைய பலம், தொழுகையின் பலம். ஈமான் யஹ்தீனுடையவர்களாக இருந்தார்கள், சமூகத்தின் ஒற்றுமையை தேடி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே மார்க்க விவகாரங்களில் முஸ்லிம்களை நாங்கள் குழப்ப வேண்டும், முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமையை குலைக்க வேண்டும். இந்த இரண்டு அடிப்படைகளில் தங்களது சதித்திட்டங்களை யூதர்கள் முன்னெடுத்து செல்ல ஆரம்பிக்கிறார்கள். முதல் கட்ட நடவடிக்கையாக முதல் விடயமாக யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஓரளவுக்கு அல் குர்ஆனை படிக்கிறார்கள், ஹதீஸையும் மேலோட்டமாக படிக்கிறார்கள், நபியவர்களுடைய வாழ்க்கையையும் ஓரளவுக்கு விளங்கிக் கொள்கிறார்கள். இப்பொழுது மாவட்ட விவகாரங்களில் முஸ்லீம்கள் மோடி கொள்ளக்கூடியவர்களாக ஒரு தளங்கள் நிலையின் பக்கம் முஸ்லிம் சமூகத்தை தள்ளிவிடுகிறார்கள். அல் குர்ஆனை இப்படியும் விளங்கலாம், இப்படியும் விளங்கலாம், குர்ஆனுக்கு இப்படியும் விளக்கம் சொல்லலாம். நபி அவர்கள் காட்டி தந்த முறையில் தான் குர்ஆனை விளங்க வேண்டும் என்பது கிடையாது. குர்ஆனை சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்களோ, சஹாபாக்கள் எப்படி விளக்கி தந்தார்களோ, சஹாபாக்கள் நபியுடைய வாழ்க்கையை எப்படி விளங்கினார்களோ, நபியுடைய நடைமுறைகளுக்கு சுன்னாக்களுக்கு சஹாபாக்கள் எப்படி உயர் கொடுத்தார்களோ, அது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு இப்படியும் விளங்கலாம், எங்களுக்கு இப்படியும் அர்த்தம் கற்பிக்கலாம், எங்களுக்கு இப்படியும் வியாபாரம் செய்யலாம் என்று அல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அந்த யூதர்கள் முஸ்லீம்களாக தங்களை காட்டிக்கொண்டு புது புது விளக்கங்களை எல்லாம், அர்த்தங்களை எல்லாம், வியாபாரங்களை எல்லாம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். இஸ்லாத்தின் அடிப்படைகளை தகர்த்தறியக்கூடிய கருத்துக்களை எல்லாம், அசைதாக்களை எல்லாம் அந்த யூதர்கள் முஸ்லீம்களுக்கு மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்க ஆரம்பிக்கிறார். உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன், இமாம் ஃபாத்மி கதீர் அல் ஹிதாயா வல் நிஹாயா என்ற கிதாபிலும் இந்த வரலாற்றை எழுதியிருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு சலா சொன்னால், முஸ்லீம்களை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, ஏனென்றால் இந்த முஸ்லீம்களுடைய அடிப்படை நம்பிக்கை என்னவென்றால் எங்களுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் நபிமார்களின் தலைவராக இருக்கிறார்கள், நபிமார்களின் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள், மிக மிக உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். சையிதுல் முர்சலீன், அஷ்ரஃபுல் முர்சலீன், அஷ்ரஃபுல் அம்பியா என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது உண்மைதான். அதே நேரம் முஸ்லீம்களிடத்தில் இன்னொரு நம்பிக்கை இருக்கிறது என்னவென்றால், கியாமத்துடைய நாளைக்கு முன்னால் இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப இந்த உலகத்திற்கு வருகிறார்கள், வருவார்கள். நாங்கள் இதனை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திற்கு வருவார்கள், முஸ்லிம்களை வழிநடத்துவார்கள் என்று நாங்கள் ஏற்றிருக்கிறோம். இப்பொழுது அப்துல்லா இப்னு சபா ஒரு கருத்தை, ஒரு சிந்தனையை முனைவிக்கிறார். அவர் சொல்கிறார், எங்களுடைய நபி அவர்களை விட, எங்களுடைய முஹம்மது ரசூலுல்லாஹை விட தரத்திலே குறைந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலேயே இந்த உலகத்திற்கு கியாமத்துடைய நாளைக்கு முன்னால் திரும்பி வர முடியும் என்றால் எங்களுடைய நபியவர்களுக்கு வர முடியாதா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்திற்கு திரும்ப வருவார்கள், முஸ்லிம்களை வழிநடத்துவார்கள் என்றால் எங்களுடைய நபியவர்களுக்கு ஏன் திரும்பி வர முடியாது என்ற கருத்தை சொன்னார். இந்த கருத்தை தன்னுடைய சொந்த கருத்தாக சொல்லவில்லை, தன்னுடைய புத்தியிலிருந்து எடுத்து சொல்லவில்லை, குர்ஆனையும் ஆதாரம் காட்டினார். நீங்கள் எந்த உலகத்திலே இருந்து மரணித்து கியாமத்திற்கு வருகிறீர்களோ அந்த உலகத்தின் பக்கம் நாங்கள் உங்களை திருப்ப அனுப்புவோம். நீங்கள் மறுபடி மரணித்ததன் பின்னால், நீங்கள் கபருக்கு சென்றதன் பின்னால் மறுபடி உலகத்திற்கு திரும்பி வருவீர்கள் என்று இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொன்னார். இந்த ஆயத்தை நபியவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த முறை இதுவல்ல, சஹாபாக்கள் இந்த வசனத்தை விளக்கிய முறை இதுவல்ல, எமது முன்னோர்கள் இமாம்கள் இந்த வசனத்தை எங்களுக்கு கற்று தந்த முறை இதுவல்ல. அவன் சொன்னார், சஹாபாக்களை விளக்கம் எங்களுக்கு தேவையில்லை, அவர்கள் அப்படி விளங்கி இருக்கலாம், நபியவர்களை இப்படி சொல்லி இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு இப்படி விளங்குகிறது. இந்த ஆயத்தின் மூலம் இந்த உலகத்திற்கு நபியவர்கள் திரும்ப வருவார்கள் என்ற சிந்தனையை அவன் முஸ்லீம்களுக்கு மத்தியில் பரத்த ஆரம்பிக்கிறார். எப்படியான முஸ்லீம்களுக்கு மத்தியில் மக்காவிலோ மதீனாவிலோ சஹாபாக்கள் செறிந்து வாழக்கூடிய, சஹாபாக்கள் அதிகமாக வாழக்கூடிய பிரதேசங்களில் இந்த கருத்தை அவன் முன்வைக்கவில்லை. மாற்றமாக எகிப்துக்கு செல்கிறார். அதன் உமருடைய காலத்திலேதான் எகிப்து முஸ்லிம்களால் கைப்பற்றப்படுகிறது. அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தார்கள். குர்ஆனை ஆழமாக படிக்காதவர்கள், ஹதீஸை விளங்காதவர்கள், நபியுடைய வாழ்க்கையை விளங்காதவர்கள், மார்க்க விளக்கமற்ற பாவலர்கள் அந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இந்த சிந்தனைகளை மிக லேசாக திணிக்கலாம் என்பதற்காக எகிப்துக்கு சென்று அந்த பிரதேச மக்களுக்கு மத்தியில் இப்படியான சிந்தனைகளை ஒவ்வொன்றாக அவன் பரத்த ஆரம்பிக்கிறார். காலப்போக்கில் என்ன நடக்கிறது என்றால், மார்க்க விவகாரங்களில் எந்த முஸ்லிம்கள் மார்க்கத்திற்காக மோதினார்களோ அந்நியர்களோடு, இப்பொழுது முஸ்லிம்கள் மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து தங்களுக்குள்ளே மோதிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். மக்களுடைய பிரச்சனை, சட்டங்களுடைய பிரச்சனை, அது சரியா இது சரியா, அப்படியும் செய்யலாமா இப்படியும் செய்யலாமா என்று மார்க்க விவகாரங்களில் மோதிக்கொள்ளக்கூடியவர்களாக முஸ்லிம் சமூகத்தை அந்த யூதர்கள் மாற்றி விடுகிறார்கள், பாமரர்களை குழப்பி விடுகிறார்கள். இது ஒரு நடவடிக்கை. இரண்டாவது, அந்த யூதர்கள் பார்க்கிறார்கள் இந்த உலகத்திலே இஸ்லாம் தோன்றி வெறுமனே 35 வருடங்கள் தான் ஆகின்றன. இந்த குறுகிய காலத்துக்குள்ளே முழு உலகத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய, முழு உலகமும் பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்றால், இதற்கு காரணம் அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய தொழுகை, அவர்களுடைய துஆ என்பதோடு முஸ்லிம்களுடைய பலத்துக்கான காரணம், முஸ்லிம்களுடைய சக்திக்கான காரணம், முக்கியமான ஒரு காரணம் என தெரியுமா? முஸ்லிம் சமூகம் ஒற்றுமையாக இருக்கிறது. முஸ்லிம்கள் வித்தியாசமான மொழிகளை பேசக்கூடியவர்களாக, நிறங்களை கொண்டவர்களாக, இனங்களை கொண்டவர்களாக, பிரதேசங்களை கொண்டவர்களாக இருந்தாலும், நாங்கள் கண்மார் சொன்னவர்கள், ஒரே வேதத்தை பின்பற்றக்கூடியவர்கள், ஒரே நபியை ஏற்றுக்கொண்டவர்கள், ஒரே திருவிழாவை முன்னோக்கி தொடரக்கூடியவர்கள் என்ற ஒற்றுமை உணர்வோடு முழு உலகிலும் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் இந்த ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ஒற்றுமையின் பலத்தான் இவர்களை உலகத்தின் உச்ச நிலைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறது என்பதனை அந்த யூதர்கள் புரிந்து கொண்டார்கள். எனவே இந்த முஸ்லிம்களை நாங்கள் வீழ்த்துவதற்கான அடிப்படைகள் இருந்தால் என்ன தெரியுமா? இந்த சமூகத்தின் ஒற்றுமையை குலைக்க வேண்டும், இந்த சமூகத்தின் ஒருமைப்பாட்டை உடைக்க வேண்டும். அரசியலுக்காக மோதிக்கொள்ளக்கூடியவர்களாக, உலகத்திற்காக மோதிக்கொள்ளக்கூடியவர்களாக, ஆட்சி அதிகாரத்திற்காக மோதிக்கொள்ளக்கூடியவர்களாக இவர்களை நாங்கள் பல குழுக்களாக, சக்திகளாக, இயக்கங்களாக மாற்றிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த யூதர்கள் முயற்சிக்கிறார்கள். இதற்காக அந்த யூதர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார்கள். வாழக்கூடிய காலத்தில் முஸ்லிம் சமூகத்தின் ஏக தலைவராக, முஸ்லிம் சமூகத்தின் ஜனாதிபதியாக நபி அவர்கள் இருந்தார்கள். சரிதான், நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டோம். நபி அவர்களுடைய மரணத்தின் பின்னால் முஸ்லிம் சமூகத்தின் ஆட்சியையும் அதிகாரத்தையும் கிலாபத்தையும் நபி அவர்களுடைய மகன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபியவர்களுக்கு மகன் கிடையாது, ஆண் பிள்ளைகள் கிடையாது. எனவே நபியவர்களுடைய மருமகனாகிய, நபியவர்களுடைய நெருங்கிய உறவினராகிய, தம்பி முறையாக வரக்கூடிய அலிமன் அபிபாரி ரவியல்லாஹு அன்ஹு இவர்கள் தான் கிலாபத்துடைய பொறுப்பை ஏற்றிருக்க வேண்டும், இவர்கள் தான் ஜனாதிபதியாக வந்திருக்க வேண்டும், இவர்கள் தான் ஆட்சியிலே அமர்ந்திருக்க வேண்டும். இதற்கு மாற்றமாக இந்த அபூபக்கர், உமர், உஸ்மான் என்ற மூன்று பதவி வெறியர்களும் நபூத் இல்லாமல் யூதர்கள் சொல்கிறார்கள், இந்த மூன்று குழப்பக்காரர்களும், இந்த மூன்று ஆட்சியின் மீது மோகம் கொண்டவர்களும், இந்த மூன்று நயவஞ்சகர்களும் நபூத் இல்லாமல் பதவி வெறி கொண்ட இந்த மூவரும் அதன் அழியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்காமல், கிலாபத்தை கொடுக்காமல் இந்த மூவரும் பறித்தெடுத்துக் கொண்டார்கள் என்று அந்த யூதர்கள் கதை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். அந்த காலத்தில் இருந்த பாவர் முஸ்லிம்களை பார்க்கிறார்கள், இது ஓரளவுக்கு நியாயமான கருத்தாக இருக்கிறது. ரோம சாம்ராஜ்யத்தை பார்க்கிறோம், பைசாந்திய சாம்ராஜ்யத்தை பார்க்கிறோம், சாத்தானிய சாம்ராஜ்யத்தை பார்க்கிறோம். ஒவ்வொரு சாம்ராஜ்யத்திலும் அந்த நாட்டுடைய மன்னன் மறந்து விட்டால் அந்த மன்னருடைய மகன் இளவரசன் ஆட்சிக்கு வருகிறார், அல்லது குடும்பத்தில் ஒருவர் ஆட்சிக்கு வருகிறார். இதுதான் உலக நடைமுறையாக இருக்கிறது. இஸ்லாத்திலும் இப்படித்தான் இருக்க வேண்டும். நபி அவர்கள் மறந்து விட்டால் அவருடைய மகன் வர வேண்டும், மகன் இல்லை என்றால் மருமகன் வர வேண்டும். இதுதான் முறை என்று பாமரர்கள் இந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஊரிலும் உலமாக்கள் குறைந்து, சஹாபாக்கள் குறைந்து, மார்க்கத்தை ஆழமாக கற்றறிந்தவர்கள் குறைந்த பிரதேசங்களில் இப்படியான கருத்துக்களை சொல்லி சொல்லி ஒரு கூட்டத்தை கண்ணோடு இணைத்துக் கொள்கிறார். ஹிஜ்ரி 35 ஆண்டிலே எகிப்திலே இருந்தும் கூப்பாவிலே இருந்தும் பப்ராவிலே இருந்தும் ஒரு படையோடு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மதீனாவை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். 35 மதீனாவை முற்றுகை இருக்கிறார்கள். அன்றைய கலீபாவாக இருந்து உஸ்மானின் அப்பான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு ரவுண்டப் பண்ணப்படுகிறது, முற்றுகையிடப்படுகிறது. ஆர்ப்பாட்டக்காரர்களா காபிர்கள் அல்ல, அந்நியர்கள் அல்ல, யூதர்களுடைய கருத்துக்களினால் கவரப்பட்ட முஸ்லீம்கள், மூளைகள் கழுவப்பட்ட முஸ்லீம்கள். ஹஜ்ரத் உஸ்மான் நபியவர்களுடைய இரண்டு பெண் மக்களை திருமணம் முடித்தவர்கள். நபியவர்களுடைய மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் அவர்களுடைய வீடு முற்றுகை விடப்படுகிறது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஹஜ்ரத் உஸ்மானுக்கு முன்னால் இரண்டு வம்சங்களை முன்வைக்கிறார்கள், இரண்டு தெரிவிகளை முன்வைக்கிறார்கள். உங்களுக்கு இந்த விழாவில் ஆட்சி பொறுப்பு ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் உடனடியாக உயிரை விட வேண்டும். அப்படி இல்லை, உங்களுக்கு உயிர் மீது ஆசை இருந்தால், இன்னும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் உடனடியாக கிலாபத்தை விட்டுவிட வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இரண்டு தெரிவுகளை அன்று சகாவிக்கு முன்னால் அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் வைக்கிறார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் சொல்லிவிடுகிறார்கள், இதே நிலைமையில் நான் கொல்லப்பட்டாலும் கிலாபத்தை நான் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். என்னுடைய ஆட்சியை முஸ்லிம் சமூகத்தின் தலைமைத்துவத்தை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று அடித்துக் கொண்டு விடுகிறார்கள். ஆட்சி அதிகாரத்தின் மீது இருந்த ஆசையின் காரணமாக அல்ல, பதவி மோசத்தின் காரணமாக அல்ல. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், ஏ உஸ்மான், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் முஸ்லிம் சமூகத்தின் ஆட்சி பொறுப்பை அல்லாஹ் உங்களது கைகளிலே தந்திருப்பான். ஒரு சில ஆட்சி, ஒரு சில கிளர்ச்சிக்காரர்கள், போராட்டக்காரர்கள், நீங்கள் கிலாபத்தை விட்டு கொடுக்க வேண்டும், நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஒரு சில ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் இறங்குவார்கள். நீங்கள் அதே நிலைமையில் கொல்லப்பட்டாலும் நீங்கள் கிலாபத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க வேண்டாம் என்று எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் நபியவர்கள் வாழக்கூடிய காலத்திலேயே என்னை பார்த்து சொல்லிவிட்டார்கள். எனவே இதே நிலைமையில் நான் கொல்லப்பட்டாலும் இந்த ஆட்சியை, கிலாபத்தை யாருக்கும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். நேர் பிறகு நபியவர்களை நான் கனவிலே கண்டேன், எனக்கு நீங்கள் நான் சாகத்தின் காரணமாக தண்ணீர் கேட்டும் நீங்கள் யாரும் எனக்கு தண்ணீர் தரவில்லை. என்னுடைய கூரை பகுதியில் இருந்து ஒரு வாள் இறங்கியது, அந்த வாளியில் நான் தண்ணீர் குடித்தேன். நேற்று கடலில் நபியவர்கள் வந்தார்கள். நபியவர்கள் வந்து சொன்னார்கள், உஸ்மான், நாளை மாலை நோன்பு திறப்பதற்கு நீங்கள் எங்களோடு வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று நபியவர்கள் நோன்பு திறப்பதற்கு எனக்கு அழைப்பு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இன்று நான் நோன்பாளியாக இருக்கிறேன், இதே நிலைமையில் இன்று நான் கொல்லப்படப் போகிறேன், நபியவர்களோடு நான் இன்று மாலை நோன்பு திறக்க இருக்கிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஆர்ப்பாட்டக்காரர்கள் அதே இடத்தில் அவர்களை படுகொலை செய்கிறார்கள். ஹிஜ்ரி 35 ஆண்டில் இந்த சோக கதை இஸ்லாமிய வரலாற்றில் நடந்திருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றையும் இஸ்லாமிய நாகரிகத்தையும் நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வருகிறது, எங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது, எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு நாளுக்கு நாள், வருடத்துக்கு வருடம் இந்த மார்க்கம் வளர்ந்து கொண்டே வந்தது, மார்க்கத்தின் எல்லை கோடுகள் விரிவடைந்து கொண்டே வந்தது. எப்பொழுது முஸ்லிம்களுடைய ஹலீஃபா, முஸ்லிம்களுடைய தலைவர் அவர்களது கைகளாலேயே கொல்லப்பட்டார்களோ அன்றைய தினமே முஸ்லிம் சமூகத்தில் வீழ்ச்சி ஆரம்பித்து விட்டது. அதற்கு பின்னால் பல வகையான பிரச்சனைகள் சோதனைகள் முஸ்லிம்கள் மத்தியில் நடக்க ஆரம்பிக்கின்றன. இந்த பிரச்சனைகளை ஒவ்வொரு தரப்பிலும் ஒவ்வொரு அணியிலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வெளிப்படையில் தங்களை முஸ்லீம்களாக காட்டிக்கொண்ட யூதர்கள் இருந்து முஸ்லீம்களுடைய ஒற்றுமையை உடைப்பதற்காக முஸ்லிம் சமூகத்தின் ஒருமைப்பாட்டை குலைப்பதற்காக அவர்கள் மிக சரியான திட்டங்களை தீட்டிக் கொண்டே இருந்தார்கள். காலப்போக்கில் இப்படி முஸ்லீம்களின் ஒற்றுமையை உடைத்தது மட்டுமல்ல, அல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இஸ்லாத்தின் அடிப்படைகளுக்கும் முரணான தத்துவங்களையும் சித்தாந்தங்களையும் கருத்துக்களையும் கொண்ட பல வழிகட்ட மோசமான இயக்கங்களை அந்த யூதர்கள் பின்னணியில் இருந்து உருவாக்கி விடுகிறார்கள். உதாரணமாக ஷியாக்கள், ஹவாரிஜிகள், கதரியாக்கள், ஜஹ்மியாக்கள் என்ற வழிகட்ட இயக்கங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் உருவாக்கப்படுவதற்கு அடிப்படையில் பின்னணியில் இருந்தவர்கள் யூதர்களாக இருக்கிறார்கள். இந்த யூதர்கள் இந்த இயக்கங்களை எல்லாம் உருவாக்கிவிட்டு முஸ்லிம்களுடைய பலத்தை குறைத்தார்கள், முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமையை உடைத்தார்கள், முஸ்லிம் சமூகம் மார்க்கத்திற்காக மோதி கொள்ளக்கூடியவர்களாக அந்த சமூகத்தை யூதர்கள் மாற்றிவிட்டார்கள். அந்த விபரீதத்தை இன்று வரைக்கும் உலக அரசியலில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரபு நாடுகள் கொலைக்களமாக மாறியிருக்கின்றன, அரபு நாடுகள் சுடுகாடாக மாறியிருக்கின்றன. அந்த மிகப்பெரும் பிரச்சனைகள் அரபு நாடுகளில் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றன. யூதர்கள் போட்ட அந்த விதை இன்று மிகப்பெரும் மரமாக விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. வரலாற்றில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் முஸ்லிம்கள் வாழ்ந்த ஒவ்வொரு பிரதேசத்திலும் இந்த மாற்றத்தின் முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக, முஸ்லிம் சமூகத்தின் வளர்ச்சியை முடக்க வேண்டும் என்பதற்காக இந்த யூதர்கள் முயற்சித்துக் கொண்டே இருந்திருக்கிறார்கள். வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம், இந்த உலகத்தில் முஸ்லிம் சமூகத்தின் மிகப்பெரும் சக்தியாக இருந்தது உஸ்மானிய சாம்ராஜ்யம். கிறிஸ்துக்கு பின் 1660 சத்தாய் ஜதி என்ற ஒரு யூதன் 138 யூத குடும்பங்களோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். துருக்கி நாட்டில் உஸ்மானிய சாம்ராஜ்யத்தில் ஒட்டோமன் எம்பையர் அந்த சாம்ராஜ்யத்துடைய தலைநகரமாக துருக்கி நாடு இருந்தது, இஸ்தான்புல் நகரம் இருந்தது. அந்த நேரத்திலே இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக, கிலாபத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த நாட்டிலே யூதர்கள் குடியேறுகிறார்கள். இத்தகைய முஸ்லிம்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்த அந்த காலத்தில் அந்த நாட்டில் யூதர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். யூதர்கள் முஸ்லிம்களுடைய ஆட்சியின் கீழ், ஏனென்றால் முஸ்லிம்கள் நேர்மையாக ஆட்சி புரியக்கூடியவர்கள், முஸ்லிம்களுடைய நீதி நேர்மை இதன் மூலமாக சந்தோஷமாக யூதர்கள் இஸ்ரேலில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுது முஸ்லிம்களிடத்திலே இருந்து கைப்பற்றப்படுகிறதோ, கிறிஸ்தவர்கள் அந்த நாட்டை ஆக்கிரமிக்கிறார்களோ, முஸ்லிம்கள் வீழ்த்தப்பட்டார்களோ, அந்த காலம் முதல் யூதர்களும் அந்த நாட்டை விட்டு விரட்டப்பட்டார்கள். அங்கே இருந்து விரட்டப்பட்ட யூதர்களும் துருக்கியிலே வந்து குடியேறினார்கள். தெலோனிக் என்ற அந்த சிட்டியில் தொடனே முஸ்லிம்கள் என்ற பெயரில் ஒரு தனி சமூகமாக யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த யூதர்களுடைய திட்டம் என்னவென்றால், முஸ்லிம் சமூகம் உலகத்தின் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் அவர்களை நாங்கள் முன்னேற்றம் அடைய விடக்கூடாது. முஸ்லிம்களுடைய ஆட்சியாக இருக்கலாம், கிலாபத்தாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், மார்க்கமாக ஆன்மீகமாக இருக்கலாம், எதிலும் இவர்கள் முன்னேற்றம் அடையக்கூடாது என்பதில் யூதர்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். இப்படி அந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் கிலாபத்தை உடைத்தறிவதற்காக உலக வரைபடத்தில் இதுவரைக்கும் இருக்காத இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்குவதற்காக அந்த யூதர்கள் வரலாறு நெடுகிலும் முயற்சித்து வந்திருக்கிறார்கள். 19th century இறுதி காலகட்டம் வரும் பொழுது, 19th century இறுதி காலகட்டம் வரும் பொழுது 1895 தியோடர் ஹெர்சல் என்று சொல்லப்படக்கூடிய ஹங்கேரியை சேர்ந்த ஒரு யூத தலைவர், அவருக்கு 35 இருக்கும் பொழுது யூத சாம்ராஜ்யம் யூத நாடு என்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அவரது 35 இன்று எமது வாலிபர்கள் 35 வயதில் பேஸ்புக்கிலும் சோசியல் மீடியாக்களிலும் நாங்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறோம். வீடியோ கேம்களில் பிளே ஸ்டேஷன்களிலும் எமது வாலிபர்கள் காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய திட்டம் என்னவென்றால், 35 வயதாக இருக்கும் பொழுது இந்த உலகில் யூதர்கள் பல நாடுகளில் சிறியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 19ஆம் நூற்றாண்டின் இறுதி காலகட்டம் வரும் பொழுது உலகத்தில் எங்கேயும் எந்த பிரதேசத்திலும் யூதர்களுக்கான ஒரு நாடு கிடையாது, யூதர்களுக்கான ஆட்சி கிடையாது, யூதர்களுக்கான தாயகம் கிடையாது. அவரது திட்டம் என்னவென்றால், 35ஆம் வயதில் 1895ஆம் ஆண்டிலே ஒரு புத்தகம் எழுதுகிறார், யூதர்களுக்கென்று ஒரு நாடு உருவாக்கப்பட வேண்டும், யூதர்களுக்கென்று ஒரு தனி தாயகம் உருவாக்கப்பட வேண்டும் என்று அந்த நூலை எழுதுகிறார். இந்த நூலை எழுதி 2 வருடங்களுக்கு பின்னால் 1897ஆம் ஆண்டில் சுவிட்சர்லாந்துடைய பாசல் என்ற அந்த நகரத்திலே முழு உலகத்திலும் வாழும் யூதர்களுடைய செல்வந்தர்களும் விஞ்ஞானிகளும் யூத சமூகங்களுடைய தலைவர்களுக்குமான ஒரு மாநாட்டை அந்த நாட்டிலே நடத்துகிறார். அந்த நாட்டில் தன்னுடைய கோரிக்கையை முன்வைக்கிறார். இந்த உலகத்தின் பல பகுதிகளில் அந்தந்த நாட்டு அரசாங்கங்களின் மூலம் கொடுமைப்படுத்தப்படக்கூடியவர்களாக, விரட்டி அடிக்கப்படக்கூடியவர்களாக எமது யூதர்கள் உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையை மாற்றி எங்களுக்கென்று ஒரு தனி நாட்டை நாங்கள் உருவாக்க வேண்டும், எங்களுக்கென்று ஒரு பிரதேசத்தை நாங்கள் ஒரு தாயகத்தை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையை முன்வைக்கிறார். அந்த கூட்டத்திலே முடிவெடுக்கப்படுகிறது. இது எப்பொழுது, 19ஆம் நூற்றாண்டின் இறுதி காலகட்டத்தில் 1897ஆம் ஆண்டு முடிவெடுக்கப்படுகிறது, நாங்கள் பலஸ்தீனிலே இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்படுகிறது. இந்த காலப்பிரிவிலே அந்த கூட்டத்திலே முடிவெடுக்கப்படுகிறது. உலகத்திலே எந்தெந்த நாடுகளில் யூதர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்களோ அவர்களை எங்களுக்கு பொருளாதார உதவி செய்ய வேண்டும், விஞ்ஞானிகள் உதவும் வர வேண்டும், தலைவர்கள் உதவும் வர வேண்டும் என்று அனைத்து உலக யூதர்களுடைய உதவியின் மூலமாக அவர்கள் திட்டங்களை முன்னெடுத்துச் செல்கிறார்கள். காலப்போக்கில் அன்றைய காலகட்டத்தில் உலகத்துடைய மிக பெரும் சக்திகளாக 4 நாடுகள் இருந்தன. 4 சக்திகள் அந்த காலத்தில் உலகத்துடைய மிக பெரும் சக்திகளாக இருந்தன. ஒன்று கிரேட் பிரிட்டன், பிரித்தானிய சாம்ராஜ்யம், பிரிட்டன் எம்பயர் அன்றைய உலகத்தின் மிக பெரும் சக்தியாக இருந்தது. அந்த சாம்ராஜ்யத்தின் மன்னரை சந்தித்து அந்த யூத தலைவர் தியோடர் ஹெர்ஸ்ல் என்று சொல்லப்படக்கூடியவர் அவர்களோட பேச்சுவார்த்தையை நடத்துகிறார். உங்களுக்கு நாங்கள் வேண்டிய அளவில் பொருளாதார உதவியை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம், எமது வங்கிகளில் உங்களுக்கு நாங்கள் கடன் உதவி தருகிறோம், உங்களுடைய சாம்ராஜ்யம் உலகத்தின் எல்லா நாடுகளிலும் பாதுகாக்கப்படுவதற்கும் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம், நீங்கள் அந்த பலஸ்தீன மண்ணில் எங்களுக்கென்ற ஒரு நாட்டை ஒரு குடியேற்றத்தை ஆக்கிக்கொள்வதற்கு நீங்கள் உதவ முன்வர வேண்டும் என்று அந்த யூதன் கோரிக்கை முன்வைக்கிறார். அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பிரிட்டன் தன்னுடைய முழு ஆதரவையும் அங்கீகாரத்தையும் இந்த கோரிக்கைக்கு முன்வைக்கிறது. இதற்கு பின்னால் அன்றைய உலகின் மிக பெரும் சக்தியாக இருந்த ரஷ்யாவையும் ஜெர்மனியில் சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைக்கும் பொழுது அந்த 2 சாம்ராஜ்யங்களும் இந்த கோரிக்கையை மறுத்து விடுகிறது. ஏனென்றால் ரஷ்யாவும் ஜெர்மனும் யூதர்களை முற்று முழுதாக வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். 4வது உலகத்துடைய மிக பெரும் சக்தியாக முஸ்லிம்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். ஒட்டோமன் எம்பையர், உஸ்மானிய சாம்ராஜ்யம் மிக பெரும் சக்தியாக இருந்தது. உஸ்மானிய கலீபா சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்களை சந்தித்து இவன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அன்றைய காலகட்டத்தில் பலஸ்தீன் என்ற பிரதேசம் உஸ்மானிய சாம்ராஜ்யத்தின் ஆட்சியின் கீழாக இருந்து கொண்டிருந்தது. இவன் சொல்கிறான், மன்னரை பார்த்து, உங்களுக்கு நான் 150 மில்லியன் லீரா, அன்றைய காலகட்டத்தின் நாணயம் 150 மில்லியன் லீரா உங்களுக்கு நான் சொந்தமாக தருகிறேன், உங்களுடைய சாம்ராஜ்யம் 33 மில்லியன் லீரா கடன் சுமையை கொண்டதாக இருக்கிறது, அந்த கடனையும் நான் நீக்கி வைக்கிறேன், 120 மில்லியன் பணம் செலவழித்து உங்களுடைய நாட்டுக்கான கடற்படையை நான் ஏற்பாடு செய்து தருகிறேன். அது மட்டுமல்ல, பலஸ்தீனில் உங்களுக்கான ஒரு யூனிவர்சிட்டியை நான் கட்டி தருகிறேன். இவைகள் அனைத்தையும் உங்களுக்கு நான் செய்து தருகிறேன். ஆனால் நீங்கள் எனக்காக செய்ய வேண்டியது ஒரு சின்னதொரு வேலை தான். அது என்னவென்றால், பலஸ்தீனிலே எங்களுக்கு முழு நாளும் வேண்டாம், முழு பிரதேசமும் வேண்டாம். அந்த பலஸ்தீனில் யூதர்கள் வாழ்வதற்கான ஒரு சிறியதொரு பிரதேசம் எங்களுக்கு வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைக்கிறார். சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்கள் மார்க்கப்பட்டுள்ளவர்கள், சமூகப்பட்டுள்ளவர்கள், லஞ்சத்தை பார்த்து, பணத்தை பார்த்து, ஆட்சியை பார்த்து, அதிகாரத்தை பார்த்து மார்க்கத்தை அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை. சமூகம் எங்கேடுகிட்டு போனாலும் பரவாயில்லை, எனக்கு என்னுடைய ஆட்சி முக்கியம், அதிகாரம் முக்கியம், என்னுடைய கட்சி முக்கியம் என்று எத்தனையோ அரசியல்வாதிகளால் மார்க்கமும் சமூகமும் விலை பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அங்கு நூல்காரர்கள் ஒரே அடியாக மறுத்துவிட்டார்கள். பலஸ்தீன் என்பது என்னுடைய சொத்து அல்ல, என்னுடைய அப்பன் வீட்டு சொத்தல்ல. பலஸ்தீன் என்பது ஒட்டுமொத்த உலக முஸ்லீம்களுடைய உரிமையாக இருக்கிறது. எனக்கு ஒரு இஞ்சி நிலம் கூட உங்களுக்காக தர முடியாது என்று துன்சாரவர்கள் மறுத்து விடுகிறார்கள். இப்பொழுது யூதர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இந்த உலகத்தில் ஒஸ்மானிய சாம்ராஜ்யம் உலகத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் இஸ்ரேல் என்ற நாட்டை அந்த பலஸ்தீன பகுதியில் எங்களால் ஒரு நாளும் நினைத்து கூட பார்க்க முடியாது. வெறும் கனவாகத்தான் இருக்கும். நாங்கள் பலஸ்தீன மண்ணிலே, அந்த ஜெருசல பூமியிலே நாங்கள் இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்றால் முதல் அடியாக இந்த சாம்ராஜ்யத்தை, முஸ்லிம் சமூகத்தின் ஆட்சியை உடைக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அந்த வகையில் யூதர்களுடைய பூரண ஆதரவோடு 1924 மார்ச் மாதம் 3 திகதி ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுடைய சிலாவல், முஸ்லிம் சமூகத்தின் தலைமைத்துவம் அன்று உடைக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் 50 மேற்பட்ட நாடுகளாக இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஒரே கொடியின் கீழ், ஒரே ஆட்சியின் கீழ், ஒரே நிர்வாகத்தின் கீழ் ஆட்சி செய்யப்பட்டுக் கொண்டிருந்த 50 மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் 50 நாடுகளாக துண்டாடப்படுகிறார்கள். இதற்கு பின்னால் 1948 அதுவரைக்கும் உலகத்திலே இருக்காத, உலக வரைபடத்தில் வரையப்படாத பலஸ்தீன பிரதேசத்தில் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு புதிதாக உருவாக்கப்படுகிறது. 2 உலக யுத்தம் முடிந்ததன் பின்னால் பிரிட்டனுடைய யூதர்களுடைய அந்த தனது பிரிட்டன் முன்னின்று நிறைவேற்றி வைத்தது. யூதர்கள் எந்த அளவுக்கு முஸ்லிம்களோடு பொறாமை கொண்டவர்களாக, வைராக்கியம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதனை இந்த வரலாறு எங்களுக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று அந்த பலஸ்தீனை ஆக்கிரமித்து இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது பரிபூரணமான இஸ்ரேல் அல்ல, இது இஸ்ரேலுடைய ஒரு துண்டாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு கலவை என்னவென்றால், தி கிரேட் இஸ்ரேல், மகா இஸ்ரேலை உருவாக்க வேண்டும். மகா இஸ்ரேல் என்பது தேக்கில இருந்து சவுதி அரேபியாவுடைய மதீனமா நகர் வரைக்கும், மதீனாவிலே யூதர்கள் நபி அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வனு கைமகா, வனு நமீர், வனு குறைவா, இவர்கள் எல்லோரும் வெளியேற்றப்பட்டார்கள். எனவே அந்த மதீனாவும் யூதர்களுக்கு சொந்தமானது. வடக்கு திசையில் தேக்கிலே இருந்து தெற்கு திசையில் மதீனமா நகர் வரைக்கும் இது யூதர்களுடைய பிரதேசமாக இருக்கிறது. அடுத்தது வலது பக்கமாக கிழக்கு பக்கமாக இராக்குடைய யூப்ரட்டீஸ் அந்த நதியிலே இருந்து எகிப்துடைய நைல் நதி வரைக்கும் உள்ள இந்த பிரம்மாண்டமான பிரதேசம் தான் தி கிரேட் இஸ்ரேல். இந்த சாம்ராஜ்யத்தை, இந்த இஸ்ரேலை உருவாக்குவதுதான் இன்றைய இஸ்ரேலுடைய மிகப்பெரும் கனவாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று அரபு நாடுகளிலே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், உலகத்திலே நடக்கக்கூடிய அரசியல் நாடகம், இவைகள் அனைத்துடைய நோக்கமும் அந்த யூதர்களுக்கு அந்த இஸ்ரேலை உருவாக்க வேண்டும் என்பதுதான். கண்ணியமானவர்கள், அந்த அளவுக்கு இஸ்லாத்தை வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக பல வகையான சதித்திட்டங்களை வரலாறு நடிகளும் மட்டுமல்ல இன்றும் நாளையும் சியாமத்து வரைக்கும் முஸ்லீம்களுடைய மிகப்பெரும் விரோதிகளாக அந்த யூதர்கள் இருப்பார்கள். இதிலிருந்து நாங்கள் எமது சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாங்கள் எந்த அளவுக்கு மார்க்கத்திலும் ஆன்மீகத்திலும் சமூகத்தின் ஒற்றுமையிலும் ஒருமைப்பாட்டிலும் பேரிதராக இருப்போமோ அந்த அளவுக்கு எமது மார்க்கத்தை பாதுகாக்கலாம், அந்த அளவுக்கு எமது சமூகத்தை பாதுகாக்கலாம். யூதர்களுடைய சரித்திட்டங்களிலிருந்து எங்களால் எமது சமூகத்தையும் எமது மார்க்கத்தையும் எதிர்கால தலைமுறையையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே யாரும் இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் எங்களுக்கு சேரல்வாயாக, எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்திலே நாங்கள் மிகப்பெரும் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாருப்பா, மிகப்பெரும் சோதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாருப்பா. உலகத்துடைய ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் முஸ்லீம்கள் கொடுமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யாருந்தா. அந்த பிரச்சனைகளுக்கு நீ முடிவு கட்டித் தர வேண்டும் யாருந்தா. நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தந்துடுவாயாக. எமது சமூகத்திலே எமது நாட்டிலும் பல வகையான பிரச்சனைகளுக்கு யாருந்தா நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் ரீதியாக, கல்வித்துறை ரீதியாக, பொருளாதார ரீதியாக பல வகையான சோதனைகளுக்கு பிரச்சனைகளுக்கு யாருந்தா நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து பிரச்சனைகளை எங்களுக்கு தீர்த்து தருவாயாக. எமது சமூகத்தில் நிறைய குறைபாடுகள் இருக்கின்றன யாருந்தா, வாலிபர்களை சீராக்குவாயாக, பெரியவர்களை சீராக்குவாயாக. அனைத்து முஸ்லிம்களும் மார்க்கத்தை பரிபூரணமாக பின்பற்றி வாழ்வதற்கான அந்த ஈமானையும் நெபியையும் எங்களுக்கு தந்துடுவாயாக. எமது சமூகத்திலே எந்தெந்த பெண்கள் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, ஜோடி கிடைத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாருந்தா, அனைத்து பெண்களுக்கும் தகுந்த சூழ்நிலையை கொடுத்துடுவாயாக. யாரெல்லாம் திருமண பந்தத்தில் இணைந்து குழந்தை பாட்டி மற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாருந்தா, அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை வெகு சீக்கிரம் கொடுத்துடுவாயாக. சாதியமான பிள்ளைகளை தந்துடுவாயாக. அதே போல யாருந்தா, யாரெல்லாம் இந்த மகல்லாவில் உன்னுடைய மார்க்கத்திற்காக சமூகத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் நீ பூரண ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, ஈமான எண்ணெயை கொடுத்தாயாக. இந்த மகல்லாவுக்காக மட்டுக்காக யாரெல்லாம் உழைக்கிறார்களோ, தங்களுடைய சிந்தனையா, தங்களுடைய உழைப்பால், தங்களுடைய பணத்தான பொருளால் யாரெல்லாம் உழைத்து செய்கிறார்களோ, யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ, மக்களுடைய முன்னேற்றத்திற்காக யாரெல்லாம் உழைக்கிறார்களோ யாரெல்லாம், அனைவருக்கும் நீ ஆரோக்கியத்தையும் நிம்மதியான வாழ்க்கையையும் இந்த உலகத்தில் வாழ்க்கையிலும் கொடுத்தல்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வா அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.